மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் ஞான குருவிற்கு உடலுடன் இருக்கும் பொழுது பல உண்மைகளை உபதேசங்களை கொடுத்த பின் கொடுத்திருந்தாலும் அவர் சூட்சுமமாக உயிரான்மா வெளி அந்த செல்லக்கூடிய அந்த பருவத்திலே சென்ற பின் சூட்சும நிலையாக இருந்து கொண்டு சில கேள்விகளை ஞான குருவிடம் எழுப்புகின்றார்கள். நீ முதலில் எந்த யாரை வணங்க வேண்டும், முதல் வணங்கக்கூடிய தெய்வம் எது என்று கேட்கின்றார். அப்பொழுது குரு எனக்கு தெரியவில்லை என்று சொல்கின்ற அப்பொழுதுதான் இந்த விஞ்ஞான உலகம் மிகவும் கடுமையாக நச்சுத்தன்மைகளாக பரவிக்கொண்டிருக்கின்றது, மனிதனுடைய சிந்தனைகளை அழியக்கூடிய தருணமாக இருக்கின்றது, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உன்னுடைய தாய் தந்தையிடம் நீ முதல் அவர்களை தெய்வமாக வணங்கி அவரிடம் அந்த ஆசி வாங்கி அந்த அவருடைய அருளாசி துணை கொண்டுதான் இந்த உயர்ந்த ஆற்றலை நீ வளர்க்க முடியும், பெற முடியும், இந்த தீமையிலிருந்து விடுபட முடியும் என்று இதை உபதேசமாக அந்த உடலை விட்டு பிரியும் நேரம் உடலை விட்டு பிரிந்த நிலையில் அந்த சூட்சமமாக இருந்து இந்த உண்மையை உணர்த்துகின்றார். அதன் வழி நீ அவரிடம் சென்று ஆசி பெற்று வா என்று நமது ஞான குருவிற்கு அந்த சூட்சம நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகிலிருந்து விஷத்தன்மையிலிருந்து தப்பும் மார்க்கமாக தாய் தந்தையிடம் முதல் ஆசி பெறக்கூடிய நிலைகளை இதில் உணர்த்துகின்றார்கள்.
மனிதனுடைய உயர்ந்த பண்புகள் ஒளிவெறும் சக்தியிலிருந்து மீள முடியாத துயராக மனிதனை இன்று மீண்டும் இளநிலையான சரீரத்திற்குள் அழைத்துச் செல்லும் நிலைகள் அடைந்து இன்று விஞ்ஞான உலகிலே முழுமையாகவே மனிதனுடைய எண்ணங்கள் மறையும் நிலை வந்துவிட்டது. இதிலிருந்து நீ எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உடலை விட்டு குரு வெளியில செல்லப்படும் போதுதான் சூட்சம சரீரம் பெற்ற பின் இந்த உணர்வின் நிலையை அவர் கற்றுணர்த்த உணர்வின் நிலைகளையும் இன்று உலகில் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் நீ எதை செய்யப்போகின்றாய் என்ற நிலையை கேட்டு அந்த கேள்விக்குருடன் அவர் உடலை சென்ற பின் வெளியிலே வந்த பின் நீ முதலிலே நீ யாரை வணங்க வேண்டும் என்று கேள்விக்குறி எழுப்பினார். ஆக குருடைய உயிரான்மா வெளியிலே சென்ற பின் நீ யாரை முதலில் நீ வணங்க வேண்டும் என்ற நிலையில் நீ மனிதனாக பிறந்த நீ யாரை முதல் உனக்கு தெய்வம் என்று கேட்டார். எனக்கு தெரியாது, தவித்தேன். அப்போதுதான் சொன்னார், உன்னை எண்ணத்தால் உருவாக்கி கருவாகி உருவாகி உன்னை உருவாக்கியதான் அந்த எண்ணம் உன் தாயின் எண்ணம் தான் உனக்கு தெய்வமாக அமைந்தது. அதனை உணர்கொண்டுதான் அது உன்னை வளர்த்திட குருவாக வழிகாட்டி அது அமைத்தது. ஆக இவை அனைத்துக்கும் உயிராக இருந்தது, அது குருவாக நின்று இவை அனைத்தும் அது எண்ணத்தை இயக்கியது. ஆக அந்த எண்ணத்தின் நலில் கொண்டு எவ்வாறு இயங்குது என்றும் நீ உன் அன்னதந்தை நீ எப்படி வணங்க வேண்டும் என்றும் உன்னை இன்று மனிதனாக உருவாக்கி நிறைவில் கொண்டு உன் அன்னதந்தையின் ஆசை வாங்கிக் கொண்டுதான் பின் என்னுடன் நான் சொன்ன நிலைகள் நீ வர முடியும். நீ அங்க பணிந்து கேள், அவர் மாட்டேன் என்பார்கள். அவருடன் நீ அணுகி சென்று அவருக்குண்டான சேவை கேட்டு அருள் ஆசை பெற்று நீ இங்கே வா.
ஆதியிலே அகஸ்தியன் தன்னுடைய தாய் தந்தையை அவன் எப்படி உயர்த்தி எண்ணி அதன் மூலமாக அந்த உயர்ந்த நிலை பெற்றான் என்று அவன் சாஸ்திரமாக கூறிய உண்மைகளை அந்த நெறிகளை சொல்லி அதை மேற்கோளாக காட்டி நாம் தாய் தந்தையை மதிக்க வேண்டிய அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வது பற்றி குரு இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள். ஒரு தாய்க்கு நான்கு பேர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் வளர்ச்சியினுடைய பாதையில் மூன்று பேர் நன்றாக இருக்கின்றார்கள். ஒருவன் அவனுடைய சந்தர்ப்பம் அவன் நுகர்ந்த உணர்வு சிந்தனைகள் சரியில்லாது அவன் இங்கே குடும்பத்தில் பல செலவினங்களும் பல தவறுகளும் செய்யப்பட போகும்போது இந்த தாய் அவன் மேலேயே பாசமாக எண்ணி இந்த மூன்று பேரும் தெளிவாக இருக்கின்றார்கள், இவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், இவன் ஒருவன் இப்படி இருக்கின்றான், இவனை உயர்த்த வேண்டும் என்று அவனை அணுகி அவனுக்கு பல உபகாரங்களையும் பல நல்ல வழிகளையும் அணுகி மீண்டும் மீண்டும் அதை அந்த அன்புடன் பண்புடன் இதை உணர்த்தினால் மற்ற மூன்று பேரும் என்ன நினைக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம், எங்கள் செயல்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றது, ஆனால் தாய் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதும் இல்லை, எங்களை எதுவும் சொல்வதும் இல்லை, எவன் தவறு செய்கின்றானோ எவன் இந்த குடும்பத்திற்கு அது செலவினங்களை மற்ற நிலைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றானோ அவனுக்கே பரிந்து பேசி அவனுக்கே எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் என்று இந்த தாய் சொன்னால் இது எப்படி சரியாகும் என்று தாய் மீது வெறுப்பு கொண்டு தாய் மீது பகைமையாகி ஆக வளர்ந்து வந்து உயர்ந்த நிலைகள் பெற்று அந்த தாய்க்கு இந்த குழந்தைகள் மூலமாக உயர்ந்த மகிழ்ச்சியும் அந்த நிறைவும் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப வசத்தில் நாம் அந்த உயர்ந்த நிலைகள் பெற்ற நிலையில் தாயை பகைமை எண்ணி வெறுப்படைய போகும்போது அங்கே என்ன நடக்கின்றது என்று அந்த தாய் யார் அங்கே அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அவள் இல்லாத நிலையில் இருக்கின்றதோ அதை ஏங்கித்தான் அது செயல்படுகின்றது. இந்த உயர்ந்த உணர்வுகளை புரியாத வண்ணம் இந்த குடும்பத்திற்குள் இதை போன்ற சிக்கல்கள் வருகின்றது. அது அந்த தாயினுடைய அருளை நாம் பெறாத நிலையில் வரப்பட போகும்போது நமக்கும் அதனால் பலவீனமும் இந்த தாய்க்கும் வேதனை கொடுக்கக்கூடிய நிலைகளாக இது அமைந்து விடுகின்றது. இதெல்லாம் சந்தர்ப்பம் என்று சொல்லி இந்த உள்பொருளை நாம் தெரிந்து கொண்டு அந்த தாயினுடைய அருள் அந்த பையன் அதை பெற்று தாயினுடைய ஆசி மூலமாக அவன் உயர்ந்த நிலை பெற வேண்டும், அவனும் வாழ்க்கையில் சீராக அவனுடைய செயல்கள் அமைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று இந்த மற்ற மூன்று பேரும் இணைந்து உயர்ந்த உணர்வுகளை எண்ணினார் என்று அந்த குடும்பம் உயரும், தாயும் மனமகிழும், நாமும் அந்த உயர்ந்த நிலையில் பெறலாம் என்று தாயினுடைய உயர்ந்த பண்புகளையும் அதை நாம் மதித்து நடக்க வேண்டிய உண்மை நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொருளிலிருந்து செயல்படக்கூடிய நிலைகளை நாம் பெறுவதற்குண்டான அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த உணர்வுகளை அகஸ்தியனை சொல்லி நமக்கு பொருளாதார இதன் மூலமாக தெளிவாக்குகின்றார்.
பல பல உண்மையின் நிலைகளை எமது குருநாதர் உணர்த்தி அன்னை யார் என்ற நிலைகளை தெளிவாக உணர்த்தி ஆகவே அதன் வழியில் இன்று நாம் மனிதனாக இருப்போர் நாம் அனைவரும் இந்த சாஸ்திரத்தின் உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதே நலம். ஏனென்றால் இன்று நாம் இருக்கின்றோம், செல்வம் இருந்தால் தாய் தந்தையை மதிக்கின்றோம், செல்வம் இல்லை என்றால் தூசி என்றே மதிக்கின்றோம். தாய் தந்தை எத்தனையோ சிரமத்தின் மத்தியில் நம்மை மனிதனாக உருவாக்கி நாம் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஏங்கி எத்தனையோ வேதனைகளை அனுபவித்துள்ளது. இருப்பினும் அந்த அன்னதந்தையை யாரும் நாம் கவனிப்பார் இல்லை. ஓர் குடும்பத்தில் நான்கு குழந்தைகள் இருக்கிறார் என்றால் அந்த நான்கு குழந்தைகள் ஒருவன் அறியாத இருளில் மூழ்கி இழுக்கப்படும் போது அவனை எப்படியும் ஒழுங்காக கொண்டு வர வேண்டும் என்று தாயின் சிந்தனை அந்த அறிவு இழந்த பையன் மீது அது எண்ணத்தை செலுத்தினால் மற்ற மூன்று பேருக்கும் அவன் மேல் பற்று வந்து கொண்டிருக்கின்றது. நான் எவ்வளவு அன்னைக்கு உதவி செய்தாலும் என்னை அவமதிக்கிறது என்ற உணர்வே இது மாறிக்கொண்டே வருகின்றது. தாயின் நிலைகளில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்றுதான் அதனின் உள்பொருள். ஆகவே ஒருவன் தன் சிந்தனையற்ற செயல்படும் போது அவனை எப்படியும் உயர்ந்தவனாக ஆக்க வேண்டும் என்று அக்கறை அவன் பேர் செலுத்தினால் இந்த மூன்று பேருமே தாயை பகமையாக்கியே கொண்டு வருகின்றார்கள். இந்த பகமையின் உணர்வுகளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சாந்தமாக சொல்லி அவங்க இயக்கங்களை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதைபோன்ற நிலையை தாயின் மேல் வெறுப்பாகி நாம் சரியான பருவத்தில் நாம் நம்மை வளர்த்துக் கொள்ளும் நேரத்தில் நாம் நம்மளை வழிநடத்தி செல்லும் தொழிலில் பொருள் தேடி நமக்குள் நம்மை காத்திடும் நிலை வரும்போது தாயை சுத்தமாகவே மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் என்னை சிறுசிலிருந்து என்னை படித்துக் கொண்டே இருந்தது, எனக்கு ஒருவதையும் செய்யவில்லை, அவனை மட்டும் பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தது என்ற நிலைகளை தாய்க்கு இப்படி ஒரு கடும் எதிர்ப்பு நிலைகள் அவருடைய நல்ல உள்ளத்திற்கு வந்து கொண்டே உள்ளது. இதுபோன்ற பல நிலைகளை அதை உற்று பார்த்து எத்தனையோ நிலைகளை கடந்து நம்மை மனிதனாக உருவாக்கிய தாயும் தந்தையும் நாம் என்ன வேண்டும் என்று ஆதியில் அகஸ்தியன் இத்தகைய தன்மையை தாயின் உணர்வின் தன்மையை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார்.
தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம் நம்முடைய தியான வாசகங்கள்ல முதல்ல சொல்லக்கூடிய இந்த உணர்வு குருநாதர் அதுக்குண்டான விரிவாக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் தாயை மதித்து நடக்கிறோம். இப்போ உதாரணமா ஒரு வீட்டில் திருமணம் ஆகி போறாங்க, அங்க இருக்கக்கூடிய மருமகள் மாமியார் ஏதோ சொல்லி திட்டுறாங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் இப்படிதான் வளர்த்துருக்காங்களா அப்படின்னு வளர்த்த அம்மாவையோ மற்ற இவங்களை பற்றி பேச போகும்போது நம்மளுக்கு உடனே ஆத்திரம் வருது. அப்ப என்னுடைய தாயை நீங்க எப்படி சொல்ல போச்சுன்னு அப்படின்னு நமக்குள்ள கோபமெல்லாம் வருது. ஆனா குருநாதர் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, மற்றவங்க நம்ம தாயை திட்ட போகும்போது நம்ம என்னுடைய தாயை நீ எப்படி திட்டுற அப்படின்னு நம்ம கோவப்படுறோம், ஆனா நம்ம தாயை வந்து அந்த அளவுக்கு மதிக்கிறோமா, மதித்து வணங்குறோமா, அவங்களுடைய ஆசி பெறுறோமா? இப்ப அவங்க அந்த உயர்ந்த உணர்வுகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய குழந்தைகளை காக்க வேண்டும், அவங்க சிறப்புமா வாழ வேண்டும், அவங்க நோய் இல்லாம துன்பம் இல்லாம வாழணும்னு கருவாயி உருவானதிலிருந்து நம்மளை பெரியவங்களை வளர்க்குற வரைக்கும் எத்தனையோ உயர்ந்த உணர்வுகள் எடுக்கிறாங்க. அல்லும் பகலும் சிரமப்பட்டு நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு எத்தனை நல்ல அறிவுரைகளையும் குருவாய் இருந்து நமக்கு ஆரம்பத்தில் நம்ம எதுவுமே தெரியாம இருக்க போகும்போது நம்ம தாயா கடவுளாக இருந்து குருவாக இருந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாகவும் வழி நடத்தக்கூடிய குருவாகவும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்ம உடம்பு சரியில்லைன்னு கூட இரவு நேரம் முழுதும் முழிச்சிருந்து நம்ம இந்த குழந்தை இப்படி வேதனைப்படுதே நோயால வாடுதுன்னு எத்தனை உணர்வுகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த வாழ்க்கையில வளர்ந்த பிற்பாடோ அல்ல மற்ற நிலைகளிலோ நம்ம தாய் இந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க, நம்மளை வளர்க்கறதுக்கு நம்மளை உயர்ந்த நிலை வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அந்த துன்பங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து விடுபடணும், அவங்க நல்ல நிலை பெறணும், அவங்கதான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு ஞான சக்தியும் பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு. நம்ம தாய் என்றம்மா அப்படிங்கறத ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாயை திட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல தாய அடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு குருநாதர் சொல்றாங்க. ஏன்னா இதையெல்லாம் நம்ம குருநாதர் இவ்வளவு தூரம் தாயை பற்றி இந்த விரிவுரைகளையும் விளக்கு உரைகளையும் நீங்க காட்டுக்குள்ளே போனாலும் சரி இல்ல எவ்வளவு உங்க வாழ்க்கையில கடுமையான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சரி தாயுடைய காக்கும் உணர்வுகள் உங்க உடல்ல இருக்கு, அவங்க உடல்ல இருக்கு, இந்த காத்துல இருக்கு. இந்த பதிவை நீங்க அம்மான்னு சொல்லி இயங்குனீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள உடனடியா குவிந்து உங்களை அதுல இருந்து மீட்கக்கூடிய அரும்பெரும் சக்தியா உதவும். நீங்க வேற எந்த கடவுளையும் சாமியாரையும் நீங்க போய் பார்க்க வேண்டியதுல தாய்க்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, அந்த அலைகள் இத்தனையும் இத்தனை வேலை செய்யும் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிச்சு நமக்கு சாஸ்திரங்கள்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வந்து தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்க வேண்டும் என்றால் நம்ம அனுதினமும் அதை எண்ணி எடுத்து அவங்க மூலமா குரு அருளை பெற்று அவங்க மூலமா மகரிஷியுடைய அருள்சக்தியை நம்ம பெற்று அந்த அகஸ்தியன் சென்ற பாதையில செல்ல வேண்டும் அப்படிங்கறத பல உணர்வுகளை இதை சொல்லி நமக்கு இத முக்கியத்துவத்தை நம்ம குருநாதர் உணர்த்துறாங்க.
தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். ஏனென்றால் தாயும் உயிரை நம்மை கடவுளாக உருவாக்கியது. தாயும் தந்தை தான் நம்மை மனிதனாக உருவாக்கினார்கள். நம்மை காப்பதும் அவர்களே தான் தெய்வம். ஆகவே நம் உடல் கோயிலானாலும் நம் உயிர் ஈசனானாலும் அவர் உயிர் ஈசனாகின்றது, அவர் உடல் கடவுளாகின்றது. ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட தாயின் உணர்வு மனிதனானார்கள். அதன் உணர்வை நம்மளுக்கு உருவாக்கப்படும்போது நம்மை மனிதனாக உருவாக்குகிறார் நமது தாய் தந்தை தான். ஆக தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம், நல்வழி காட்டும் குருவை அடைவோம். ஆக நமக்குள் தாய் எப்போதுமே நல்லதை சொல்லுகின்றது. ஆகவே அதன் உணர்வை தாய் சொல்லும் நல்ல வாக்கியங்களும் தாய் வழி காட்டும் உணர்வை நாம் வந்து அது குருவாகின்றது. நல்ல குரு எது? எப்போதுமே நம்ம தாய் நல்ல சொல்லுகள்தான் சொல்லுகின்றது. நாம் இளமை பருவத்தில் இதை செய் இதை செய் என்று சொல்லுகின்றேன். ஆகவே அந்த உணர்வு நம்மை காக்கும் உணர்வுடன். அதனால்தான் அவர்கள் நம்மை தெய்வமாக காத்தார். இப்போ வேற ஒன்றும் வேண்டியில்லை. இப்போ நாம் பெரியவர்களாயிட்டோம். நாம் சொன்னபடி அம்மா கேட்கல நினைச்சு கோவச்சுக்கிடுவோம். அடிக்க கூட செய்கிறாங்க, இப்போ உடைக்க கூட செய்கிறாங்க, கஞ்சியில் போன் கூட துரத்துறாங்க பார்க்குறோம். ஆனாலும் அவங்க ஏதோ போனாங்க ரோட்டில் விழுந்துட்டானே தொலைஞ்சா கிறங்க தலைமுடிப்போ அப்படின்னு இருக்கான், கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதே தாய் முடியல, முடியாத நிலைகள் இருக்கும். பையன் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டானப்போ நான் அட பாய்மானே தன்னாலே என்னை திட்டி இருந்தானா எப்படியா இருக்கிறான்னு கேட்கும். அப்போ அந்த தாயோட உள்ள எப்படி இருக்கும்? இப்போ நம்ம தாயை எத்தனை பேர் மதிக்கிறோம்? முதல்ல பெண்ணா இருந்தாங்க, ஆணா இருந்தாங்க, முதல்ல தாயை நம்மளுக்கு மனிதனாக உருவாக்கியது. எத்தனை துன்பங்களையும் அது தாங்கி நம்மளை எந்த வகையிலெல்லாம் காப்பாற்றினது அது கொஞ்ச நேரமாக சிந்திக்கிறோமா இல்லையே? ஏன்னா என்ன சாமியை பார்க்குறோம், சாமியாரை பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்கு. தாயை பார்த்தா நீ ஏன் நேற்றுக்கொண்டு பார்க்குற தள்ளுறோம். யார தாயை எடுத்து தள்ளுறோம். இதையெல்லாம் நாம் எல்லா கல்வியும் உலக ஞானமும் கற்றுள்ள விஞ்ஞானியானாலும் இதை தவறு செய்கிறாங்க. எல்லாருக்கும் உபதேசிக்கக்கூடிய உபதேசகர்த்தராக வந்து உண்மையின் உணர்வை எடுத்து சொல்லக்கூடிய அவர் தாயை சொன்ன நான் பேசிட்டு இருக்கும் நீ எதை அசிங்கமாக ஏன் நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளியோட தான் செய்யும். என்னை தாயை பார்க்கும்போது என்னை அசிங்கமாக நினைப்பேன். அப்போ நான் இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அதை பழைய இதிலிருந்து மாற மாட்டாங்க. பாரு கிரகம் நேரத்துக்கு வந்துட்டு பாரு அப்படின்னு இதை கிரகமாக நினைக்கிறோம். இப்போ நம்ம புகழ் கிரகம் பேசுகிறோம். இதெல்லாம் இப்படித்தான் நினைக்க நடக்கும். ஆகவே நாம் தாய் எவரோட மதிப்பீனர்களோ அதை சிறந்த கடவுள் வேற யாரும் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் தாய் இதை முறைப்படி வழங்கி பாருங்க. கல்வியில் வரல எங்க அம்மா அப்பாரால நான் நிச்சயம் அந்த கல்வியை வெற்றி பெற உண்டு பாருங்க, நிச்சயம் பெறீங்க. அந்த தாய் எடுத்த ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும். அதே போல நீங்க எந்த காரியத்தை வெற்றி பெற நினைங்க, ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு திருமணம் ஆகி போயாச்சு, என்ன அண்ணன் இருந்த அருளால் நான் இங்க நலமா இருப்பேன், அந்த அருள் எனக்கு உறுதுணையா இருக்குன்னு எண்ணி பாருங்க, நிச்சயம் நடக்கும். நாம் என்ன செய்வோம்? அங்கே இதான் சரிதாக பேசணும், உங்கள் அப்பனை பாரு, உங்கள் அம்மனை பாரு, நாம சேர்த்த பாருமா அம்மா பார்த்துட்டு பாரு, என்ன பேசணும் பாரு, எங்கள் அப்பா திட்டுறாங்க பாரு, உடனே கோபம் வந்துடும். இந்த கோபம் தான் காட்டுக்கணும். தாய்க்கு சிறந்த நிலைகளை நாம் கூட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் வருதில்லை. ஆனால் அம்மா அப்பா நம்மளுக்கு அவன் மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்ம குறை இருந்தாலும் நம்முடைய நிலையை நிகழ்த்தி காட்டி தாய் தந்தைக்கு நல்ல புகழ் தேடி தரணும். அப்படின்னு இந்த உணர்வு எடுத்தாச்சுன்னா இங்கேயும் சாந்தமாகின்ற, நமக்குள் சாந்தமாகின்ற, இதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக நாம் இந்த காவியங்கள் எத்தனை நிறைவு பார்க்கலாம். நாராயணி போன்ற, சாவித்திரி போன்ற நல்லா எத்தனை துன்பங்களை அனுபவித்து தன் நிலைகளை எடுத்திருக்காங்க. இதே போல தான் தாய் வந்து நீங்கள் அந்த சரியான முறையில் வணங்கி கொண்டா நீங்கள் காட்டுக்குள்ளே போங்க, அம்மானு மட்டும் சொல்லுங்க. சீரிப்பாயும் ஒரு பாம்பிடமே வந்தாலும் அது காது இல்லை, உணர்வு பூமியின் உணர்ச்சியின் தன்மை கொண்டுதான் அதிர்வின் நிலையை கொண்டு அறிவின் தன்மை வரும். இவை கடவுள்னு இங்கே சைடு மாதிரி மைக்கில் வர்ற மாதிரி அந்த விஷத்தின் நம்ம இருக்கனால் ஈர்க்கும் தானே, அது காது கிடையாது. ஆனாலும் உணர்வின் உணர்ச்சிகளை அறியக்கூடிய நிலைகள் நம் ஒளியை எழுப்பிய பின்ன என்ன செய்யுது அம்மானு சொல்லி பண்ணுங்க, அப்படியே நிற்கும். என்ன பார்க்கலாம் உங்க பரிசையில் ஒன்றும் ஆகாத நிலையில் தாயின் உணர்வுகள் ஊடுருவி அதை மாற்றுங்கள். தாயின் உடல்தான் நாமம், அதை நாம கொஞ்சமாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாயை அவமதிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம், தாயை திட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம், தாய் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறவங்க நிறைய பேர் திறன் சும்மா போறேன்னு அதை பார்த்து இந்த மாதிரி நம்ம அழுத்தோம். அந்த தாய்மை நாம் எந்த ஒரு இதனால் நாம் அறித்து நடக்கின்றோமோ அன்று நாம் மனிதனாகின்றோம். பெண் குழந்தையா இருந்தாங்க இரு, ஆண் குழந்தையா இருந்தாங்க. ஆனால் இதை நாம் கடைபிடிச்சு பார்க்கணும். பின்ன வேணா பாருங்க, காட்டுக்குள்ள போங்க, ஒரு புலியை துரத்துட்டு அம்மானு சத்தம் போடுங்க, அந்த புலி என்ன செய்யணும், உங்களை தாவிட்டு மிரண்டு ஓடும். யானையே வரட்டும், முரட்டான யானை தான், தாயினுக்கு சத்தம் போட்டு அம்மானு சத்தம் போடும். உடனே தாயின் உடல் இருக்கும், நம்ம காக்க வேண்டிய உணர்வு பூமியில படுறது ஒன்று சேர்த்து குறிச்சு நம்மை பார்த்தோன்னு உணர்வு அதுக்குள்ள போந்து துரத்திட்டே போகும். அந்த உணர்வை மாற்றி அமைக்கும் அந்த சக்தி நம்ம தாய்க்குண்டு.
ஞானகுரு அவர்கள் ஆரம்ப நிலையில் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரை அவர் சந்தித்த நிலையும், குருநாதர் நமது குருவை அணுகிய நிலைகளையும், அன்று நடந்த சில நிகழ்ச்சிகளை இதில் தெரியப்படுத்துகின்ற நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக, தாய் கருவிலே பெற்ற பூர்வ புண்ணியத்தால் தான் ஒவ்வொருவருமே அவருடைய வளர்ச்சி பின் நாட்களில் அது அமைகிறது என்பதை நம் குரு பல முறை இதில் உணர்த்தி இருக்கின்றார்கள். அதே வழித்தொடரில் தான் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் பின் நாட்களில் நம் குருவிடம் சொல்லப்பட போகும்போது, உனது தாய் நீ கருவிலே இருக்கப்பட போகும்போது பல சிரமங்கள் பட்டது, பல இன்னல்கள் பட்டது, அப்பொழுது உன்னுடைய தாய் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணி எடுத்து ஏங்கிய உணர்வுகள், நான் கொடுத்த ஆசிதான் உன் தாய்க்கும் அது கிடைத்து கருவில் இருக்கும் உனக்குள்ளும் அந்த உணர்வுகள் பூர்வ புண்ணியமாக அமைந்து பின் நாட்களில் நான் உன்னை, நீ என்னிடமிருந்து விலகி சென்றாலும் உன்னை நான் விடாது தொடர்ந்து வந்து உன்னை என் வசப்படுத்திக் கொண்டு அந்த ஞானத்தினுடைய உணர்வுகளை நீ அறியக்கூடிய ஆற்றலும், அதை உனக்குள் நான் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் உருவாகியது என்று இது பின் நாட்களில் இதை குரு எனக்கு உணர்த்துகின்றார். ஆனால் ஆரம்ப நிலையில் நான் அவரை பார்க்கும் பொழுது ஏதோ மந்திர தந்திரங்கள் செய்து அதில் ஏதோ தவறுகள் ஏற்பட்டு அதனால் இப்படி பைத்தியம் கொண்டு திரிகிறார் என்று இவரை கண்டாலே நான் விலகி செல்லும் தான் நிலைதான் இருந்தது. மேலும் அவர் நெருங்கி வந்து ஏதாவது இந்த சக்தியை பெற்றுக்கொள், அந்த சக்தியை பெற்றுக்கொள் என்று சொன்னாலும் என்னை ஆள விடுங்கள் சாமி, நான் போகிறேன் என்று இப்படி அவரிடமிருந்து விலகித்தான் சென்று கொண்டிருந்தாலும், பின் நாட்களில் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதுதான் அதையும் குருவே சொல்லுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு உன் மனைவியை காக்க இளமைச்சமலும் அந்த திருநீரையும் கொடுத்து உன்னை நம்பும் பணி செய்து அதன் வழி நான் உன்னை இந்த ஞானத்தினுடைய பாதையில் அழைத்து செல்வதற்கு அது ஏதுவாக அமைந்தது என்று இதையும் தெளிவாக குருநாதர் காட்டுகிறார் என்று சொல்லுகின்றார். மேலும் இதை போன்றே காட்டிற்குள் அழைத்து சென்று அங்கே நடக்கக்கூடிய ஒன்று கொன்று உயிரினங்கள் எப்படி, அதனுடைய போர் முறைகள் வந்து அதனுடைய வாழ்நாள்கள் எப்படி இருக்கிறது என்பதையும், மனிதன் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் தவறை செய்யவில்லை என்றாலும் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி சாபமிட்ட உணர்வுகள், அந்த உணர்வின் நிலைகள் எப்படி சாடி தவறை செய்யாதவன் எப்படி அது சாடுகிறது என்றும், இதே போன்று ஒரு கருவுற்ற தாய், அந்த தாய் ரோட்டிலேயோ அல்லது பக்கத்து வீட்டிலேயோ ஒரு சாபமிடும் உணர்வுகளை வேடிக்கையாக உற்று நோக்கினாலும் அந்த உணர்வுகள் கருவில் இருக்கும் குழந்தைக்கு இது பதிவாகி பின் நாட்களில் அதற்குள் எப்படி இந்த உணர்வுகள் பாதிப்பு, அந்த சாபமிட்ட உணர்வுகள் எப்படி பாதிக்கிறது என்று இப்படி பல உண்மைகளை குருநாதர் எனக்கு உணர்த்துகிறார் என்று, இந்த தாய் கருவில் பெறக்கூடிய உணர்வுகளை பற்றியும் தாய் நுகர்ந்து எடுக்கக்கூடிய உணர்வுகளை பற்றியும் இதில் குரு நமக்கு தெளிவாக்குகின்றார். இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எமது குருநாதர் காட்டிய நிலைகளிலே என் அன்னை மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் இக்காலங்களில் அவருடைய சுழற்சியின் வேக சுழல்களில் வரப்படும் போதுதான் அன்னைக்கும் இவர் சுழலும் நிலையில் இந்த ஆசியும் கிடைத்தது. அதன் வழியில்லைத்தான் நீ கருவிலே இருக்கப்படும் போது பூர்வத்தில் பதிந்த உணர்வுகள் ஏக்கத்திலிருந்து உன் அன்னை மீண்டிடும் நிலையை கொண்டு ஏக்கத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கும் அத்தருணம் சந்திக்கும் சந்தர்ப்பமும் அதற்கு ஆசி கூறும் நிலைகளும் பெற்றது. அதன் வழியில் பெற்ற ஆகிதான் அதனுள் வளர்ந்து வளர்ந்து நீ எத்தகைய இன்னலில் இருந்து உன்னை மீட்டிடும் எனது உணர்வை உன்னில் வேலை செய்தது பல இன்னலிலிருந்து மீளமும் உண்மை பொருளை அறிந்திடவும் உனக்கு அனுபவ ரீதியிலே பெறும் தகுதி பெற்றது. அதன் தொடர் வரிசையில் நான் பழனி அம்பரியும் உன்னை நான் நெருங்கியதும் உன்னை எவ்வாறும் என்னுடன் இணைத்துக் கொள்ள எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நீ சிக்காது தப்பினாலும் நான் உன்னை விடவில்லை, உன்னை அணுகினேன் என்று தெளிவுபடுத்தி காட்டினார். ஆகவே அவர் காணும்போதெல்லாம் பித்தனை போன்று இருக்கும்போது இரு மந்திரத்தில் தப்பு நடந்து அதனால் இப்படி அடைந்துவிட்டாரோ என்று எண்ணத்தில் நான் விலகி சென்றாலும் அவர் என்னை விட்டப்பாடில்லை. பின்தொடர்ந்தே பல நிலைகளில் எனக்கு இதை கற்றுக்கொள் அதை கற்றுக்கொள் என்றாலும் எனக்கு எது வேண்டாம் என்னை ஆள விட்டால் போதும் என்ற நிலையிலே விலகி சென்று கொண்டிருந்தேன். அந்த வகையில்தான் இன்று எனது மனைவிக்கு கடும் நோயால் பாதித்துக் கொண்டிருக்கும் என் புஸ்தக வழி வெளியிட்டிருக்கின்றேன். அதில் முழுமையை காட்டாது சுருக்கமாக தொட்டு அதை உங்களுக்கு உணரச் செய்துவிட்டு அடுத்து நமது நிலைகளுக்கு செல்வோம். ஆகவே இதனின் தொடர் வரிசையில்தான் உன்னை அணுகி வந்தது உனது மனதின் நோயின் நிலைகளை தீரா நிலையில் இருப்பினும் அதை தீர்க்கும் நிலைகளுக்கு நான் அணுகி உன்னுடன் இந்த பஸ்பத்தையும் எலுமிச்சம் பலத்தையும் கொடுத்தது இதனுடைய நிலைக்குத்தான். ஆகவே உனது மனைவி எழுந்த பின் உன்னை நம்பும்படி செய்து என்னுடன் அழைத்துக் கொண்டு என்ற நிலையை பின் எனக்கு இதை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு உண்மை நிலையை உணரச் செய்து ஏனென்றால் இன்று நீங்கள் அமர்ந்து கேட்கின்றீர்கள், நான் காடு மேடு மலையெல்லாம் அலைந்து திறந்து கொண்டேன். ஆனாலும் காட்டுக்குள் செல்லும் போது பல விலங்குகளின் அதனுடைய ஒன்றுக்கு ஒன்று தன்னை காத்துக் கொள்ளும் நிலையில் எவ்வாறு அது பல இம்சையில் பழகின்றது அதன் வழிகளில் பரிணாம வளர்ச்சியில் மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைகின்றது என்ற நிலையும் அங்கே காட்டுக்குள் சென்று அதை காண்பித்தார். பின் இந்த மனிதனுக்குள் மனிதனான பின் தனது வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் செல்வத்தில் செழித்திருந்தாலும் பிறருடைய சாபக்கீழ்களில் சிக்கப்பட்டு அவர்கள் நலிந்து அந்த செல்வம் அவரை காக்காது பல இன்னல்கள் எவ்வாறு சொல்ந்து கொண்டுள்ளார்கள் என்ற நிலையை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். தவறு செய்யவில்லை, இருப்பினும் சாபக்கீழ்கள் எவ்வாறு அவர்களை பின்தொடர்ந்து இந்த உணர்வு விளைகின்றது என்று எவ்வாறு உனது கருவில் நீ கருவில் இருக்கப்படும் போது உன் தாய் தீமையிலிருந்து மீள வேண்டும் என்று ஏக்கத் தொடரில் நாம் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் உனக்குள் கருவுக்குள் இருக்கும் பூர்வ புண்ணியத்தில் அமைந்து அந்த வளர்ச்சியின் தொடரில் நீ இதை பெறுவது போல மனிதனின் வாழ்க்கையில் அவர்கள் தவறே செய்யவில்லை என்றாலும் பெரிது ஒருவருக்கொருவர் சாபமிடும் போது அதனை உணர்வினை உற்று நோக்கும் போது கருவிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இது பூர்வ புண்ணியமாக அமைந்து தாயோ வேடிக்கைதான் பார்த்தது ஆனால் ஏசியதோ சாபமிட்டவர் யாரையோ அந்த உணர்வின் தன்மை கேட்டறிந்த உணர்வுகள் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து அந்த சாப அலைகள் எந்த வயதில் அவர்கள் இட்டார்களோ அதன் தொடர் வரிசையில் விளையப்படும் போது மனிதனில் தவறு இல்லாமலேயே தவறின் நிலைகள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தகைய நிலைகள் இன்னல் படுகிறார் என்ற நிலைகளை உணர்த்துகின்றார். ஆனால் இதைப்போல தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தாய்மார்களும் பிறரே அன்பு கொண்டு பலருக்கு பல உதவிகள் செய்தாலும் பிறர்படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கேட்டறியும் போது, அதுவும் அந்த கருவிலே இருக்கப்படும் போது, அந்த குழந்தையின் உணர்வுகளில் எவ்வாறு பதிவாகின்றது? அது வளரும் பருவத்தில் தாய் வேடிக்கையாக பார்த்து உணர்ந்தாலும், அந்த குழந்தை வளரும் பருவத்திலே தாய்க்கு இறையாக எவ்வாறு அது உருவெறுகின்றது? ஏனென்றால் இன்னொருவர் தாயை ஏசி பேசி அந்த தீமையின் விளைவுகளை செய்து கொண்டிருக்கப்படும் போது, ஒரு கர்ப்பிணியின் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது உற்று பார்த்தால், அவர்கள் செய்யும் தீமைகளே இந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பதிவாகி, இது வளரும் பருவத்தில் இதுவும் தீங்கு செய்யும் நிலையே வருகின்றது. ஆனால் கருவிலே வளரும் போது அந்த குழந்தை தெரிந்து செயல்படுத்தவில்லை. இதுபோன்ற நிலைகளே எவ்வாறெல்லாம் உருவாகிறது என்ற நிலையும் இங்கே உணர்த்துகின்றார்.
இன்று மனிதனுடைய சகஜ வாழ்க்கையில் நாம் ஒரு காரியம் நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் எத்தனையோ ஆலோசனைகளை பண்ணுகின்றோம். இன்னும் சொல்ல போனால், சில சாங்கிய சாஸ்திரங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல நேரத்தையும் அவர்கள் அது தேர்ந்தெடுத்து, அந்த நல்ல நேரத்தில் அந்த நல்ல காரியம் செய்தாதான் நடக்கும் அப்படின்னு, இப்படி எத்தனையோ வகைகளை நம்ம நினைக்கிறோம். ஆனா குருநாதியில சாமியாரை தேடி ஓடுறீங்க, எத்தனையோ நல்ல நேரம் எல்லாம் பாக்குறீங்க, இந்த காரியம் நல்லதாக ஆகணும்னு சொல்லி உங்க தாயை நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி எங்க வைக்கிறாரு? ஏன்னா தாயினுடைய அருளால அந்த நம்மளை உயர்த்தக்கூடிய அந்த உணர்வும், நம்மளை காக்கக்கூடிய அந்த உணர்வுகளும், நல்ல உணர்வுகள் நமக்குள்ள அது குவிந்து, அந்த உணர்வின் துணை கொண்டு நம்ம எந்த உயர்ந்த சக்தியும் எளிதா பெற முடியும், அந்த தகுதி நம்ம அவங்க மூலமா தான் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கோயில்ல போய் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா முதல்ல தாய் தந்தைக்கு இந்த தெய்வ சக்தி கிடைக்கணும், தாய் தந்தைக்கு அந்த மகரிஷி நலசக்தி கிடைக்கணும், தாய் தந்தை எங்களுக்காக எங்களை வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த நிலையில் பெற செய்திருக்கு, அவங்க பட்ட அவங்க உடல்ல நுகர்ந்த துன்பங்கள், தீயவனைகள், சாபவனைகள், இதெல்லாம் நோயா உருவாகக்கூடிய நிலையிலிருந்து அவங்க விடுபட்டு அவங்க என்றுமே இன்பமான நிலைகள்ல உடல் ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, உடல் நலத்தோட வாழ வேண்டும், அவங்களுடைய அருள் என்றுமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இப்படிதான் அகஸ்தியன் காலத்திலிருந்து அவங்க தாய் தந்தையரை உயர்த்தி எண்ணக்கூடிய நிலையில், தாய் தந்தையுடைய அருளாலதான் உயர்ந்த சக்தி பெற முடியும் அப்படிங்கறத காட்டப்பட்டிருந்தாலும் காலத்தால இது மறைந்து போச்சு. அப்ப நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மளுக்கு சொத்தோ பணமோ கொடுத்தோம்னா அங்க மதிப்பு மரியாதை, அதுல ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னு சொன்னா இப்ப நீங்க ஆள் பார்த்து செய்யறீங்க அப்படின்னு தாய் வந்து தந்தை வந்து இப்படி பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு, இப்படி எத்தனையோ பகைமை ஊட்டக்கூடிய உணர்வுகள்லாம் பின்னாட்கள்ல வளர்ந்தது. ஆனா ஞானிகளால் உணர்த்தப்பட்ட மெய் உணர்வுகளை சொல்லிதான் தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அந்த தாயினுடைய உணர்வுகள் நம்ம ஏன் மதித்து அந்த பழக வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப பல கோணங்களை நம்ம குரு இதுல உணர்த்துறாங்க.
தாயை கடவுளாகின்றது, நம்மளை தெய்வமா காட்டியும் நம்ம காட்டி உணர்வை தாயை எண்ணும் போது அந்த அருளை நாம் எளிதில் பெறலாம். வேற ஒண்ணு வேண்டியில்லை. இப்ப நீங்க காட்டுக்குள்ள போய் பாருங்க, ஒரு புலியோ யானையை துரத்தணும் அம்மான்னு சொன்னாப்பா, தாய் உணர்வு வளர்ந்த நிலையில் காற்றை உண்டு, அவன் உடலிலே உண்டு, அந்த தாய் என்று சொல்லப்படும் அந்த உணர்வு எழுத்து முன்னாடி பாதுகாப்பு கமிஷனர் உற்று நோக்கி உணர்வு கொள்ள எண்ணும் இந்த உணர்வு, அதுவும் தாய் பாசம் உள்ளது. இந்த உணர்வு நிகழ்ந்த பெண் தாயின் உணர்வு நம்மை கொல்லாம பாதுகாப்பு. உங்க அனுபவத்தில் கண்டிப்பா ரோட்ல நாய் விருதுன்னு வச்சுங்க, நம்ம சமானம் மட்டும் சொல்லிக்கோங்க, அப்படியே நிக்க. தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நம்ம கோயிலுக்கு பாக்குறோம், சாமியார்களை பாக்குறோம், மந்திரவாதியை கேட்கறோம், நல்ல நேரம் வரலாம் கெட்ட நேரம் வாங்குறேன். நீங்க தாய் என்னை போட்டு ஒன்னு அருள் வேணும், எனக்கு இந்த செயலெல்லாம் நல்லதா இருக்கணும், எனக்கு நல்ல புத்தி வரணும்னு சொல்லுங்க. அந்த தாயின் உணர்வு நமக்குள்ள இருக்கு, காத்துல உங்க அதை நீங்க பெற முடியும். அது உங்களை நம்பிக்கை ஞானிகள் காட்டிய அறுவடையும் கோயில்களில் அறியத்தான் என்ன வைக்கின்றன. யாராவது தாய் என்றமா? யாரும் என்றால் எங்க அம்மா அப்பாவுக்கு தான் வேணும்னு கேட்க சொல்றாங்க. கோயில போய் யாரும் கேட்கறாங்க? காசு கொடுத்தா எங்க அம்மா அப்பா கொடுக்கலன்னா எங்க அம்மா என்னை சும்மா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணு ரெண்டு பிள்ளை என்ன ஒன்னால ஒருத்தர் நடக்கல, சரி அப்படியே பிழைச்சிக்கிறோம், ஒன்னால முடியலையே நம்ம போய் உதவி செய்யணும்னா இவன் என்ன செய்வான்? அவனுக்கு மட்டும் கொடுக்குறது, என்னை கொடுக்க மாட்டேங்குது. தாய் நல்லவன் அதாவது முடிந்தவனை முடியாதவனை உயர்த்ததான் எண்ணம், அது இவனுக்கு பொறுப்பு அல்ல. இதை போன்ற உணர்வு வரும்போது நாம் இதை இயற்கை எப்படி நம்ம இயக்குகின்ற எண்ணம் தான் உணர்வு மாற்றுகின்ற எண்ணங்கள் தான் நம்ம இழிவாக்குகின்ற எண்ணம் தான் வேதனை என்று உருவாக்கின்ற அந்த வேதனை உணர்வு தான் நோயாக்குகின்ற பின் மனிதன் உறவையை மாற்றின் அந்த அதிசக்தியாக நமக்கு வேண்டும். இதை போன்ற நிலையிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த புறம் நெக்கத்திற்கு பேசுவோம்.
இன்று நாம் மனித இந்த உடலை இந்த சரீரத்தை இந்த பிறவி பெறுவதற்கு முக்கிய காரணமே நமது தாய் தந்தையர்கள் தான். நாம் புழுவாகவோ பூச்சியாகவோ பாம்பாகவோ மற்ற விஷய ஜந்துகளாகவோ கொசுவாகவோ இப்படி எத்தனையோ சரீரங்களாக நாம் இருந்திருந்தாலும் அவர்கள் நம்மை அடித்து கொண்டிருப்பார்கள். அவர் உடலிலே நமது உயிரான்மா சென்று பல உணர்வுகளை அது வளர்த்து கொண்டு அந்த மனிதனாக உருவாகக்கூடிய முழு தகுதி பெற்று அதன் வழியிலே தான் இன்று மனிதனாக வந்துள்ளோம். ஆக நம்மை மனிதனாக உருவாக்க காரணமாக இருந்த முதல் தெய்வங்கள் நமது தாய் தந்தையே என்று குரு இதன் மூலமாக உணர்த்துகின்றார். அதே போன்று அந்த தாய் கருவிலே அந்த முதல்ல 1 முதல் 90 நாட்கள் அவர்கள் உயர்ந்த உணர்வுகளையும் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளையும் ஞானத்தை வளர்க்கக்கூடிய உணர்வுகளையும் பெற்றிருந்தால் நாம் இப்பொழுது இந்த உபதேசத்தையும் ஞானகுரு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் உற்று கேட்க முடியும் என்று குருவே இப்படித்தான் சொல்லுகின்றார். ஆனால் தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் வேதனைப்பட்ட உணர்வுகளோ அல்லது மாறுபட்ட உணர்வுகளோ மற்ற உணர்வுகள் கவர்ந்திருந்தால் இந்த உபதேசத்தை ஆன மட்டுக்கும் கேட்பார்கள். அவர்கள் காரியம் நடக்கவில்லை என்றால் அடுத்து வேற வேலையை பார்த்து கொண்டு போகலாம், மற்றவர்களை பார்த்து கொண்டு போகலாம் என்று விலகி செல்வார்கள் என்று இப்படியே தெளிவாக நேரடியாகவே இதை சொல்லுகின்றதாக இந்த தாய் கருவில இந்த பூர்வ புண்ணியம் இந்த ஞானத்தினுடைய சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் இந்த உபதேசத்தை உங்களால் கேட்க முடியும், உங்களுக்குள் பதிவாக்க முடியும். உங்களுக்குள் எந்த சிரமங்கள் வந்தாலும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் சீரும் சிறப்புமாக இந்த உணர்வுகளை பற்றுடன் பற்றி இதை வளர்த்து இதன் வழியில் குரு காட்டிய வழியில் அந்த உயர்ந்த உணர்வுகளையும் பெற முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாய் கருவிலே பூர்வ புண்ணியமாக பெறக்கூடிய சக்தி எந்த அளவிற்கு நம்மை ஞானத்தினுடைய வழியில் வளர்ச்சி பெறுவதற்கும் அதை கேட்பதற்கும் அதை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கும் அந்த அரும்பெரும் சந்தர்ப்பமாக அது அமைகிறது என்பதை நாம் இப்பொழுது அதை கேட்கின்றோம், அதை வளர்க்கின்றோம். அதை அந்த நிலையை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அந்த தாயினுடைய ஆசி அந்த பூர்வத்தில் அந்த உணர்வுகள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
மனிதனாக உருப்பெற்ற காரணமாக இருந்த நம்ம தாய் தந்தையை முதலே அவர்களை கடவுளாக மதித்து பழகிட வேண்டும் என்றால் அவர்கள் எத்தனையோ தொல்லைகள் பட்டுதான் அவர் மனிதனானார். ஆனால் நாம் ஈயாக இரும்பாக பாம்பாக தேளாக இருந்திருப்போம், அதை அடித்திருப்பார் அந்த உயிர் அவர் உடலின் ஈர்ப்புக்குள் சென்று அவர் உடலை சேர்த்து உணர்வை கவர்ந்தது நம்மை மனிதனாக அந்த உணர்வு நம் உயிர் அவர் உடலுக்குள் சென்று அவர் வளர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மை கவர்ந்தது கவர்ந்து வளர்ந்து அவருடைய கருவாக உருவாகினாலும் அந்த கவர்ந்த அவர் கருவில் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் நல்லதை பற்றி இயங்கியிருந்த நல்ல உணர்வு நமக்குள் சேர்த்து நல்ல உடலை உருவாக்கியது. ஆனால் நாம் கருவிலே இருக்கப்படும் போது வேதனையும் துயரமும் அதிகமாக எடுத்திருந்து அந்த உணர்வின் தன்மை தாய் கருவிலே இருக்கப்படும் எடுத்திருந்தால் நம் உடலில் பல நோய்களும் ஊனமான உடலும் உருவாக்கும் தன்மை வருது. ஆகவே நம்முடைய சந்தர்ப்பம் தாய்க்கு மகிழ்ந்த நிலையும் நாம் கருவிலே இருக்கும்போது எடுத்துக்கொண்ட உணர்வுத்தக்கதான் நம்மை மனிதனாக நல்ல மனிதனாக உருவாக்கியது சிந்தித்து பெயர் தரும் பெற்றது. ஆகவே நாம் கருவிலே இருக்கும்போது தாயின் உணர்வால் நாம் நல்லவர்களாகவும் சிந்திக்கும் தன்மையும் இப்ப நல்ல உபதேசங்களை கேட்கும் அருளும் நமக்குள் வலு கொடுத்து கேட்கும் சக்தியை தாய் உடலை வளர்ந்த உணர்வு இருப்பினும் அவர்கள் இங்கே இருப்பார்கள். அந்த உணர்வின் தன்மை தான் கவர முடியும். ஏனென்றால் இல்லை என்றால் கேட்பார்கள், தனக்கு வேண்டியதை எதிர்பார்ப்பார்கள், இல்லை என்றால் போய்கொண்டே இருப்பார்கள். ஆக கேட்டாலும் அந்த நல்ல உணர்வு ஒன்று பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை அங்கு தாய்க்கருவிலை பெற்ற நிலைதான் என்று உங்களை இங்கே அமர்ந்து அதை கேட்கும்படி எத்தனை தொல்லைகள் இருப்பினும் எத்தனை பெயர்கள் இருப்பினும் இந்த உணர்வை நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தி உங்க தாயை அந்த தாயை நீங்கள் தாயை கடவுளாகவும் தெய்வமாகவும் மதித்து பழகிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் எத்தனை இன்னல் வந்தாலும் நம்மை எத்தனையோ வகைகளில் நாம் பிறந்த பின் நம்மை காத்தருடைய தெய்வம் அது. ஆகவே நம்மளுக்கு நல்ல வழி காட்டி குருவும் அது. அதை நாம் ஒவ்வொருவரும் தாயை மதித்து நாம் நடந்து பழக வேண்டும். ஏனென்றால் தாய் கடவுளில் இருக்கப்படும் எடுத்துக்கொண்ட உணர்வை நமது நல்லவனாக்குவதும் கெட்டதாக்குவது. ஆகினால் நாம் நம் உயிரை கடவுளாக மதித்து நம்ம தாய் தந்தையை உயிரை கடவுளாக மதித்து அவர்களை தெய்வமாக மதித்து இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு சமயமும் உங்களுக்கு உபதேசத்தை உணர்த்தும் போதெல்லாம் எனது குரு காட்சி அறவழியில் உங்களுக்குள் ஆழ பதிவு செய்து இதை நினைவு கொண்டால் உங்கள் வாழ்க்கையில்
அந்த அருளை பெறலாம். உங்களுக்குள் அறியாத போகும் இருளையும் போக்கலாம். தெளிந்த மனம் பெறலாம். தெளிவான வாழ்க்கை வாழலாம்.
ஓம் நமசிவாய என்பதற்கு உண்டான இதை பல பேர் நாம் பக்தி மார்க்கங்களிலும் மற்றவர்களும் இது மந்திரம் போன்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் குரு இதிலே அவ்வாறு வெறுமன சொல்வதனால் எந்த பலனும் இல்லை என்றால் நாம் பக்தியில் மனமுருகி ஓம் நமச்சிவாய் என்று அந்த சிவனை திரும்ப திரும்ப சொல்லி அதை எண்ணி ஏங்கினால் அவர் வந்து நமக்கு வேண்டியதை செய்வார் என்று இப்படி பதிவு செய்துவிட்டால் நாம் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று இதை சொல்லி ஆனால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அந்த சொல்லுக்குண்டான அந்த உணர்வின் ஒளிகளுக்குண்டான மெய்ப்பொருளை இதில் உணர்த்துகின்றார்கள். நாம் ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி அல்லது மற்ற உயர்ந்த இடங்களுக்கு சென்றாலும் அங்கே பொதுவாக அங்கே வந்திருக்கக்கூடியோர் அல்லது இந்த உலக மக்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். நாங்கள் பார்க்கும் அனைவரும் அந்த மகரிஷியின் அல்சக்தி பெற வேண்டும். அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் மகரிஷியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இப்படி நாம் நமது சகஜ வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனை பேரை சந்திக்க நேருகின்றது. அதில் சில நல்ல உணர்வுகளும் ஏற்படுகின்றது, சில சந்தர்ப்பங்கள் எதிர்மறையான உணர்வுகளும் நாம் அது மோதல் போன்று ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களை எண்ணி நம்மால் நல்லதை எண்ண முடியவில்லை என்றாலும் இதை போன்ற ஆலயங்களுக்கு வந்த பிற்பாடாவது தனித்தனியாக நாம் அன்றென்று சந்தித்தவர்களை எண்ண முடியவில்லை என்றாலும் பொதுவாக நாங்கள் பார்ப்போர் அனைவரும் நாங்கள் பார்த்தோர் அனைவரும் அந்த மகரிஷியின் அல்சக்தி பெற வேண்டும். நாங்கள் பார்த்தோர் அனைவரும் பார்ப்போர் அனைவரும் இந்த தெய்வ சக்தி பெற வேண்டும். அந்த தெய்வ குணத்தை உணர்த்தி அந்த மகரிஷியின் அல்சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று நம் புருவ மத்தியில் இருக்கும் நம் உயிரான ஈசனிடம் இதை போன்ற உணர்வுகளை திரும்ப திரும்ப எண்ணி ஏங்கி அந்த உள் உணர்வுகளில் நாம் செலுத்தினோம் என்றால் இதுதான் ஓம். நாம் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்த்தோர் அனைவரும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணப்பட போகும்போது நாம் நுகரும் இந்த சக்தி நமக்குள் பிரணவமாகின்றது. நமதாக இந்த சக்தி எல்லோரையும் நலம்பெற செய்யக்கூடிய சக்தியாக எல்லோரையும் நல்வழியில் உடல் நலத்துடன் மனபலத்துடன் வாழ செய்யும் சக்தியாக நமக்குள் அது சிவமாகின்றது. ஆக இந்த நல்ல குணத்தை இந்த தெய்வ குணத்தை இந்த தெய்வீக பண்பை நமக்குள் சிவமாக்க வேண்டும். இதை நீ சிவமாக்கிக் கொண்டே இருந்தால் உன் உடலுக்குள் இந்த உயர்ந்த உணர்வுகள் விளைந்து நீ அதுவாகவே ஆவாய் என்பதற்குத்தான் இங்கே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று இதனுடைய உட்பொருள். நாம் உயர்ந்த உணர்வுகளை நமக்குள் வளர்த்து கொண்டே வர வேண்டும். நமது உடலாக நம் உடலிலே அந்த ஒளியான அணுக்களாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஓம் நமச்சிவாய என்று இது உட்பொருளை நாம் அறிந்து அதன் வழி செயல்படுத்தும்படி சந்தர்ப்ப வசத்தால் நாம் எடுக்கக்கூடிய நல் உணர்வுகளை அது மாசுபடுத்தும் தீமையான நிலைகளை அகற்றிடும் சந்தர்ப்பமாக இதை போன்று உண்மைகளை உணர்த்தப்பட்டு அதன் வழி நாம் அந்த பண்பு கொண்ட நிலையில் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தனித்த நிலையில் இதை போன்று வலுவாக எண்ணி எடுத்துக்கொண்டே வந்தோம் என்றால் அந்த அன்றாட வாழ்க்கையில் சிறுக சிறுக நாம் நுகர்ந்த அந்த அறியாத உட்புகுந்த அந்த தீமைகளை நம் உடலிலிருந்து அகற்றி உயர்ந்த உணர்வாக நம் உடலாக ஒளியாக மாற்றி அமைக்க முடியும், மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கே இந்த பதத்தினுடைய உட்பொருளை சாஸ்திரங்களால் சாஸ்திரங்கள் ஞானிகளால் கொடுக்கப்பட்டது என்று குருநாதர்களை விளக்குகின்றார்கள்.
அந்த துருவ மகரிஷின் அரு உணர்வுகள் என் உடல் முழுவதும் படர வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் நிலைகள் நான் பெற வேண்டும், நான் எனது வாழ்க்கையில் அந்த மகரிஷின் அரு உணர்வுடன் ஒன்றி வாண்டிடல் வேண்டும், என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும், என்னை பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நிலையில் என்னை பார்ப்போரெல்லாம் என்னை பார்ப்போருக்கு தீமைகள் அகல வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும். இது வினையாக்கத்திய மூசிகமாக அந்த அருள் மகரிஷின் உணர்வுகளை அதை சுவாசித்து அதை அனைவரும் நலம் பெற வேண்டும், அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொரு கண்டுணர்ந்த மெய்ஞான உணர்வுகள் என்னை பார்ப்போருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்கள் பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அந்த மகரிஷின் அரசக்தி அவர்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும், என்னை பார்ப்போம் என் தொழில் செய்யும் இடங்களில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும். அங்கு அறியாதை சேர்ந்த இருள்கள் நீங்க வேண்டும். பொருள்கள் உணர்ந்து செயல்படும் திறன்கள் பெற வேண்டும். இதை வினையாக்க சேர்க்கும்படி சொன்னார். ஏனென்றால் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கப்படும் போது தவறு செய்கிறான் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அச்சமயம் அவன் தவறிலிருந்து நீங்க வேண்டும் என்று எண்ணம் முடியவில்லை. ஆகவே அதனை ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி மேலழுக்கை போக்கியது போல வாழ்க்கையில் கேட்டிருந்த அழுக்கின் தன்மையை போக்க, ஆக வானை நோக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து உடலுக்குள் செலுத்தி நாம் கேட்டிருந்த நிலைகளை தீமைகளை தூய்மைப்படுத்தும்படி ஆன்மாவை தூய்மைப்படுத்த சொன்னார். இதை வழிப்படுத்தி இதை பலமுறை இவ்வாறு செய்து தன் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தித்தமோ அவர்கள் எண்ணுவதற்கு நேரமில்லை. இருப்பினும் என்னை பார்ப்பவர்க்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வு படர வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அவர்கள் பிணிகள் நீங்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும். அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பவர்களிடம் இதை கேட்டினால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, வெறுமாயிலிருந்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்றால் அது பொருள் இல்லை, அது வெறும் சொல்லே. நாம் எத்தகைய உணர்வினை நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருட்சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ, ஓம் நமச்சிவாய, அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் அதை சிவமாக்க வேண்டும். நான் விரும்புகிறேன் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எதை நீ நமச்சிவாயமாக்க வேண்டும்? சாஸ்திர சாங்கியங்கள் ஓம் என்பது பிரணவம் என்று சொல்லிவிட்டார். அதையே சொன்னால் எனக்கு ஜீவன் வந்துவிடும் என்று தவறான வழியில் இன்று நாம் ஜெபித்துக் கொண்டுள்ளோம். அவன் சொன்ன உள்பொருளே, இந்த ஞானி தனக்குள் இருளை போக்கி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று அதை நாம் எண்ணும் போது நமது உயிர் ஓ என்று பிரணவமாக்கி எம் என்று நம் உடலாக்கும். இதான் உனது உடலாக்க நீ அது ஜீவனமாக மாற்றி என்றுதான் காவியத்தை செய்கிறேன். ஓம் நமச்சிவாய என்று இப்படி சொன்னால் அந்த சிவன் இறங்கி தன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று எதையாவது ஓடி வந்து செய்வான் என்று அசுர நம்பிக்கையை ஊற்றியுள்ளார்கள்.
நமது உடலை சிவம் என்று ஞானிகள் காரண பெயர் வைத்து அழைத்திருக்கின்றார்கள். இந்த உயிர் அது ஈசனாக இருந்து நமக்குள் இயக்கிக் கொண்டே உள்ளது. உயிரான ஈசன் இந்த உடலில் இருந்து வெளியே சென்று விட்டால் இந்த சிவம் சவமாகி விடுகின்றது. சிறிது நேரமானால் அது நீசமாகி விடுகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில்தான் நாம் குறுகிய காலத்திலே வாழ்கின்றோம் என்பதை நாம் எல்லோருக்கும் அது அறிந்திருந்தாலும் அதை நாம் எந்த அளவிற்கு நாம் உணர்ந்து அதன்படி செயல்படுகிறோம் என்பதையே இது கேள்வியாக வைத்து, அதை உணராதபடி நாம் இந்த உடல் பற்று கொண்டே வாழ்கின்றோம் என்பதை குருநாதிகளை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆலயங்களுக்கு நாம் பல ஆலயங்களுக்கு நாம் சென்று வந்திருந்தாலும் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இந்த தெய்வ குணத்தை இங்கே ஆலயம் வருவோர் அனைவரும் பெற வேண்டும், எங்கள் குடும்பத்திலோர் அனைவரும் இந்த தெய்வ குணம் பெற வேண்டும், எல்லோரும் மகிழ்ந்து வாழும் அந்த அணுசக்தி கிடைக்க வேண்டும் என்று இப்படி அந்த ஆலயம் வருவோர் அனைவருமே ஒருவருக்கொருவர் எண்ணப்பட போகும்போது நாம் தனித்த நிலையில் வாழக்கூடிய நிலையில் அங்கே எதிர்மறையாகி பகைமையோ வெறுப்போ ஆத்திரமோ கோபமோ இதை போன்ற உணர்வு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கோயிலுக்கு நாமும் வருகின்றோம், மற்றவரும் வருகின்றார்கள். அந்த பகைமை ஊட்டக்கூடிய நிலையில் அங்கே மறந்து எல்லோரும் ஏகோபித்த நிலையில் அந்த தெய்வ குணத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ணும் பொழுதும், நான் பெற வேண்டும் என்றும் அவர்கள் எண்ணும் பொழுதும் அங்கே பகைமைகள் அகற்றப்படுகின்றது. ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வு அங்கே வளர்கின்றது. அந்த தெய்வ குணத்தினுடைய அருள்சக்தியாக நாம் ஒவ்வொருவரும் பெறப்பட போகும்போது இன்று நாம் வண்ண வளர்ச்சியில் மனிதனாக வந்திருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு வந்து இந்த உண்மையான பக்தி ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த முறைப்படி நாம் அந்த தெய்வ குணங்களை வளர்க்கப்பட போகும்போது இன்று நாம் மனிதனாக இருந்தாலும் அடுத்து நாம் தெய்வமாக கூடிய தகுதி பெறுகின்றோம். ஆக இன்று மனிதனாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து தெய்வமாக்கும் நிலைகளுக்கு, நாம் தெய்வமாக வேண்டிய நிலைகளுக்கு ஞானிகளால் இது போன்ற நிலையில் உணர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மாறி இன்று ஆலயங்களுக்கு சென்றால் நான் உனக்கு முடி காணிக்கை தருகின்றேன், அல்லது இவ்வளவு பணம் உனக்கு தருகின்றேன், அல்லது தங்கத்தால் இந்த நகைகளை உனக்கு போடுகின்றேன், அல்லது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று தெய்வத்திடமே நான் சென்று ஒரு பேரம் பேசுவது போன்று நான் உனக்கு இதையெல்லாம் செய்கின்றேன், நீ என் காரியங்கள் எல்லாம் நல்லதாக்கி கொடு என்று இந்த பக்தியினுடைய வழிமுறைகளே மாறிவிட்டது என்பதைத்தான் குரு இதிலே உணர்த்துகின்றார்கள். ஆக இந்த வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம். இந்த உயிரான ஈசன் போய்விட்டால் இந்த உடல் சவமாகி விடுகின்றது. ஆக இந்த சவமாகும் நீசமாகும் இந்த உடலுக்காக நாம் அங்கே சென்று பிரார்த்தனைகளையோ மற்ற நிலைகளையோ வைக்காது, இந்த குறுகிய காலம் வாழக்கூடிய இந்த மனித சரீரத்தில் தெய்வ குணங்களை நமக்குள் வளர்த்து எல்லோருக்கும் அந்த தெய்வ குணங்கள் கிடைக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக பண்புகளை தெய்வீக உணர்வுகளை நாம் வளர்த்து இன்று மனிதனாக இருக்கும் நாம் அடுத்து தெய்வ நிலை பெற வேண்டும், அந்த தெய்வமாக வேண்டும், இந்த உயர்ந்த நிலைகள் மனிதனுக்கு அடுத்த நிலை அடைய வேண்டும் என்பதை கூறினார். இதன் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்.
இந்த உடலை விட்டு நாம் இந்த உயிரான்மா சென்றபின் இந்த உடலான சிவம் சவமாகி விடுகின்றது. ஆக நாம் எவ்வளவு மரியாதை உள்ளவராக இருப்பினும் இந்த உடலை நாம் மதிக்கின்றமா? இல்லை. இந்த உடலை உருவாக்கி இந்த ஈசன் இதை விட்டு அகன்று விட்டால் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை. இந்த நிலையை நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் தெரிந்திருந்தும் உடல் பட்டை தான் நாம் அதிகமாக வைக்கின்றோம். இன்று பக்தி மார்க்கங்களில் நாம் எதை பற்ற வைக்கின்றார்கள்? ஆக நமக்கு ஆலயங்கள் சென்ற பின் பக்தி என்பதை என்னவென்றே நாம் தெரியாது. நாம் பக்தி எது என்ற நிலைகள் அறியாத நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆலயங்களில் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும், இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த மலரின் மனம் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த மலரின் மனம் பெற வேண்டும், இந்த சந்தனத்தின் நறுமணம் நான் பெற வேண்டும், என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும், அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த சந்தனத்தின் மகரிஷியின் அருள் பெற வேண்டும், அந்த மலரின் மனம் பெற வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி. ஆக அங்கு இருக்கக்கூடிய தெய்வ குணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது உங்க மேல் இருக்கும் பகைமைகள் நீங்குகின்றது. ஆனால் நீங்கள் என்னை நீங்கள் அதே போல எண்ணும் போது இன்னும் இருக்கும் பகைமை உங்களிலே நீங்குகின்றது. இதுதான் பக்தி. ஆக நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் வளர்க்கும் இடம்தான் இந்த ஆலயம். ஆக இந்த ஞானிகள் காட்டிய சாஸ்திரப்படி நாம் இந்த ஆலயங்களை வணங்கினோம் என்றால் நாம் தெய்வமாகின்றோம். நம் ஆன்மாவில் நம்மை அறியாத சேர்ந்த வாழ்க்கையில் இந்த தீமைகளை தூய்மைப்படுத்த உதவும் இந்த விநாயகர் தத்துவப்படி. ஆக இதை நினைக்கும் நாயகனாகி நம் வாழ்க்கையில் எப்படி தூய்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த முறை. ஆகவே ஞானிகள் காட்டிய சாஸ்திரத்தை விடுத்து கனவோமம் செய்து விநாயகரை விரும்பி வழித்தினால் கணபதி நமக்கு செய்வான் என்ற பக்தியில் நாம் இருக்கின்றோம். ஆக அதற்கு வேண்டிய அபிஷேகங்களும் ஆராதனைகளை செய்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் பிறர் வேதனைப்படுவதை நுகர்கின்றோம். அந்த வேதனையும் தன்னை தனக்குள் சிறுகச் சிறுக விளைந்து நமக்கு நோயாக மாறுகின்றது. உன்னை வேண்டினேனே எனக்கு இப்படி சோதிக்கின்றாயே, எத்தனை பேருக்கு நான் தர்மத்தை செய்தேன் நல்லதை செய்தேன், என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று வேதனைதான் வளர்க்க முடிகின்றது. இப்போது நாம் சொல்லும் சாங்கிய பக்தி. சாங்கிய செய்துவிட்டு அர்ஜனை செய்துவிட்டு ஆராதனை செய்துவிட்டு வரம் கேட்கும் நிலையில் தான் இருக்கின்றோம். எனக்கு உடல் அளவானால் உனக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்று, முடி காணிக்கை செலுத்துகிறேன் என்று, பணம் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று நாம் வேலை பேரம் பேசிக் கொண்டிருந்த புரோக்கருக்கு தரகு நாம் கொடுப்பது போன்று உனக்கு இதை செய்கின்றேன் எனக்கு அதை செய்கின்ற இதை சாங்கிய சாஸ்திரங்களை வைத்து நமக்கு உண்மையான நிலைகளை செயல்படாதபடி இந்த நல்ல குணங்களை தரகராக வைத்துவிட்டோம். ஆக எனக்கு நீ இதை செய்தால் உனக்கு அதை செய்வேன் என்ற இந்த நிலைதான் நமக்குள் செய்துவிட்டார்கள். நமது ஆலயங்களை நம்மை புனிதப்படுத்தும் ஆலயம் என்ற நிலைகளை இழக்க செய்துவிட்டார்கள்.
நமது குரு காட்டிய அந்த அருள் வழியில் வின் செல்லும் பாதையும் பிறவியில்லா நிலை அடையக்கூடிய அந்த நிலையையும் சப்தரிஷி மண்டலத்தில் இணையக்கூடிய தகுதிக்கும் அதற்குண்டான அடிப்படை நமக்கு எந்தெந்த உணர்வுகள் வேண்டும், எந்த நெறிகளை கடைபிடிக்க வேண்டும், எதன் வழி சென்றால் அந்த எல்லையை உறுதியாக இறுதியாக நாம் அடைய முடியும் என்பதையே இந்த உபதேசத்தின் வாயிலாக குரு உணர்த்துகின்றார்கள். ஒரு மரத்திற்கு அது சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க அந்த மரம் ஓங்கி வளர வேண்டும் என்றால் அதனுடைய விழுதுகள் சீராக இருக்க வேண்டும். இதை போன்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் எல்லா மா மகரிஷிகளும் விண்ணிலிருந்து தோன்றிய ஒரு உயிரணும் பூமிக்குள் விஜயம் செய்து மீண்டும் அந்த அழியாத நிலையில் கொண்டு விண்ணிலே ஒளியாக பேரொளியாக மாறி அது என்றும் 16 என்று வாழ வேண்டும் என்றால் அவர்கள் காட்டிய அந்த விழுதுகள் நம்மை உருவாக்கிய அந்த முன்னோர்களையும் சரி மூதாதையர்களையும் சரி நமது தாய் தந்தையரையும் சரி உடல் விட்டு பிரிந்திருந்தால் அவர்களை நாம் இங்கே பூமியிலே ஒரு விழுது போன்று இருந்து அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நமக்குள் வலிமையாக்கி அந்த உணர்வின் துணை கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த முன்னோர்கள் மூதாதையர் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உடலாக இருக்கும் நாம் இந்த மூச்சலையின் மூலமாக உந்தி அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்து அவர்களை அங்கே இணைத்து பழகினால்தான் இதற்கு முன் சென்ற மகரிஷிகளும் யானைகளும் எந்த வழித்தொடரில் அவர்கள் விண்ணிலை இன்று ஒளியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த தொடர்பை நாம் பெற முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த மரம் எப்படி இந்த விழுதுகளை பாய்ச்சி அது தெளிவாக அது வளர்கின்றதோ இதை போன்று நாமும் இந்த மனித வாழ்க்கைக்கு பின் அகஸ்தியன் அவன் துருவனாகி அதனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி ஒரு தொடர்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ இதே வழித்தொடரில் நாமும் செயல்பட்டு நாமும் நம் முன்னோர்களையும் அங்கே செலுத்த முடியும் நாமும் அங்கே அடைய முடியும். பின் நம் சந்ததிகளுக்கும் இந்த உயர்ந்த ஆசிகளை உயர்ந்த வாக்குகளை கொடுத்து அவர்களையும் நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நம் முன்னோர்களை வின் செலுத்தியது போன்று அவர்களால் நாமும் வின் சென்று பின் அவர்களுடைய தொடர்களும் இதே போன்று வின் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு மரத்தினுடைய விழுதுகள் போன்று நமது குரு அந்த அடிப்படை தகுதிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முறைகளையும் நாம் செயல்படுத்த வேண்டிய அந்த வழி ஒவ்வொன்றையும் இதில் தெளிவாக்குகின்றார். நம் முன்னோர்களை வின் செலுத்தாது நமது தாய் தந்தையரை உயர்த்தாது நாம் நிச்சயம் அந்த நிலை பெற முடியாது. ஆக நாம் வின் செல்ல வேண்டும் என்றால் அந்த அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றால் சப்தரிஷி மண்டல ஈர்க்கோட்டத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் நம் முன்னோர்களை நிச்சயமாக வின் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல நாம் இந்த கூட்டு தியானங்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட பின் நம் குழந்தைகளுக்கும் இதே போன்று அந்த சப்தரிஷி மண்டல துருவ நட்சத்திர உணர்வுகளை எடுத்து குழந்தைக்கும் நல்ல வாக்குகளாக நல்ல ஆசீர்வாதமாக கொடுத்து அவர்களும் இந்த ஞானத்தினுடைய வழியில் தெளிந்து நடக்க வேண்டும் பொருளிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் மகரிஷி நல்சக்தி பெற வேண்டும் என்றும் அவர்களுக்குள் உயர்ந்த உணர்வுகளை பாய்ச்சி அவர்களும் உயர்ந்ததாக நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் தவறு செய்கின்றார்கள் அவர் அறியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்று அவர்களிடம் குறைகாணும் நிலை கொண்டு குற்றம் கண்டு அவர்களை வெறுத்து பேசியோ திட்டி பேசியோ நாம் குழந்தைகளும் இப்படி நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த உணர்வுகள் அவர்களுக்குள்ளும் சாடப்பட்டு நம் மீது வெறுப்பு கொண்டு நம் சொல்லை கேட்காது அவர்கள் எதிர்மறையான இயக்கங்கள் கொண்டு சென்றால் நமக்குள்ளும் வேதனையாகி அவர்களும் இந்த நல்ல நிலை பெற முடியாது நாமும் அவர்கள் எண்ணி வேதனைப்படும் நிலையாக இந்த வழித்தொடரே மாறிவிடும் ஆக வின் செல்லும் நிலையிலே அங்கே மாறிவிடும் என்பதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லி மனிதர்கள் நாம் எந்த வழித்தொடர் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக முன்னோர்கள் உயர்வில் தான் நமது தாய் தந்தையின் உயர்வில் தான் அவர்கள் வின் செலுத்தினால்தான் நாம் வின் செல்ல முடியும் என்பதை இதில் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த கூட்டு தியானத்தின் மூலமாக நம் முன்னோர்கள் மூதாதையர்களை நம் தாய் தந்தையர் உடலை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களை வின் செலுத்த வேண்டியதனுடைய மிக மிக முக்கியத்துவத்தை தலையாய கடமை என்று சொல்லி இதை செயல்படுத்தினால்தான் இதை பெற முடியும் என்று தெளிவாக இதன் மூலமாக நமக்கு குரு வழிகாட்டுகின்றார்கள்.
நாம் கூட்டு குடும்ப தியானங்களிலிருந்து நம்முடன் நமக்காக உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆத்மாக்களை நாம் இந்த முறைப்படி தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் அனைவருமே இந்த தியானம் முடிந்த பின் நம்ம நம்முடன் இருந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம்ம மூதாதைகளைப் போல தெய்வங்களாக நம்மை வளர்த்து ஆளாக்கி வழிகாட்டி உணர்ந்து தனக்கு உணர்வின் சத்தாக உயிராத்மா பிரிந்து உடலை விட்டு சென்ற பின் இன்னொரு உடலை பெற்று தீமையான உடலை பெறுவதற்கு வேதனை எல்லாம் எடுக்கப்படும் போது நாம் மனிதன் அல்லாத நிலைகளைத்தான் அவர் தருகின்றார். ஆகினாலே இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த உயிராத்மாக்களை நாம் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்ய வேண்டும். நாம் ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் விழுது சரியான பருவம் இருந்தால்தான் அந்த விழுது வளர முடியும். நாம் எந்த காயின் கருவிலே வளர்ந்தோமோ அந்த பூமியின் விழுதாக இந்த பூமியில் நாம் இருக்கப்படும் போது அந்த மெய்மொழியின் சத்தை இந்த பூமி கலந்து இந்த உணவின் சத்தாக தாய் தந்தைகள் வளர்த்தாலும் அதனின் உணர்வு கொண்டு நாம் எடுத்தாலும் அதனின் நினைவில் கொண்டு நாம் பூமியில் இருக்கும் போது தாய் தந்தைகள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் மரத்திற்கு விழுது எவ்வளவு முக்கியமோ இதை போன்ற நாம் குழந்தைகள் நாம் விழுதாக நின்று மெய்ஞானத்தின் அருளிய அங்கே பெற்று உயரமான நிலைகள் கொண்டோம். என்னென்றால் மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்து ஊங்குகின்றதோ இதை போல வெண்ணிலே தோன்றிய அந்த உயரமான நிலையை இங்கே வந்து வளர்ந்தாலும் அதன் விழுதான நிலைகள் நான் எண்ணி இந்த உயிராத்மாவை சப்தரிஷி மண்டலத்தில் அது எனக்கே செய்தது. அதை எனக்கே செய்யும் போதுதான் எந்த ஞானி எவ்வழிகளில் சென்றானோ அவன் வழியிலே அந்த உணர்வை நாம் எடுத்து இந்த உணர்வின் நிலை கொண்டு நாம் வளர்த்து கொண்டால் ஆற்றமிக்க நிலைகள் நம் என்ன அலைகளுக்கு நம் புலனின் அருகிலே வீரியம் பெறுகின்றது. அவ்வாறு வீரியம் பெற்ற இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நாம் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானம் இருக்கப்படும் போது நம் உடலை விட்டு சென்ற அந்த குலதெய்வனுடைய உயிராத்மாக்களை எண்ணி இந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவரது ஒளி சரீரம் பிறவேண்டும் என்று இயங்கி அது ஒரு நிமிடம் திரும்ப திரும்ப வீட்டில் ஒவ்வொரு அலைகளையும் உணர்ச்சிகள் ஒன்றி இந்த அலைகளை அனுப்பி அந்த ஆத்மாவை நாம் பழக்கப்படுத்தி நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைத்தவுடனே சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகார்ந்த சக்தி எங்கள் உடல் முழுதும் பெற வேண்டும். எங்கள் குலதெய்வங்களான அந்த அனைவரும் எங்களுக்கு வழிகாட்டியான நிலைகள் கொண்டு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற இந்த உணர்ச்சியின் தன்மை நாம் எண்ணி அந்த வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருக்கப்படும் போது நாம் இதை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களில் ஒளிகார்ந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இங்கு இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அந்த அலைகளை நமக்குள் செருகி சேர்த்துக் கொண்டால் அதன் பின் குழந்தைகளை நாம் மகிழ்ச்சியின் அணுசக்தியால் அம்மா அப்பா அல்லா நாங்கள் மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும், எங்க வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற வேண்டும் என்று தாய் தந்தையிடம் அருளாசி கோர வேண்டும். அதே போன்று இந்த தியானத்தின் நிலைகள் கொண்டு உருக்கணைந்து இயங்கி இந்த உணர்வின் ஆற்றலில் மெய்வொழியின் ஆற்றத்திற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கப்படும் போது இந்த அருள் உணர்வின் தன்மை நமக்குள் இருக்கும் இந்த நிலையிலேயே மகிழ்ச்சியின் அபிஷேகத்தால் நலமும் வரமும் பெறுவார். நீ அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த உயர்வு நிலைகள் பெற வேண்டுமோ அப்பொழுது அந்த தாய் தந்தையின் நல்ல வாக்கினை அங்கே கொடுக்கப்படும் போது இந்த உணர்வு பதிவாகின்றது. நாம் குழந்தையின் பருவத்திலே இது நல்லது கெட்டது என்று அவர்கள் கூர்ந்து கவனிக்கும் நிலைகள் கொண்டு பதிவாகும் போதுதான் அந்த பதிவின் நிலைகள் கொண்டு தாய் தந்தையின் ஈர்ப்பிலே அது வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் பாசத்தை நினைவு கொண்டு வளர்த்தாலும் சிறிதளவு குறைபாடுகள் செய்யப்படும் போது வெறுப்பு பேசுவையானால் வெறுப்பின் உணர்வு பதிவாகிவிட்டால் நல்லது எது செய்திருந்தாலும் இந்த வெறுப்பின் உணர்விலேயே முன்னணி வந்து தாய் தந்தை சொல்லை வெறுப்பும் நிலை வருகின்றது. ஆக நம்மை அறியாமல் ஒருவரம் வெறுத்து விட்டால் இப்படி செய்கிறான் என்ற வெறுப்பு நலைகள் நமக்கு கூர்ந்து எடுத்துக்கொண்டு அவர்களை நினைக்கும் வரை வெறுப்பு நலைகள் நம் புலனறிவிலே படும். நாம் சொல்லுக்குள் இது கலந்து வரும். நம் குழந்தைகள் நாம் சொல்லை சொல்லும் போது வெறுப்பும் நிலை வரும். ஆக நான் இதை வளர்த்தேன் இப்படி செய்கின்றானே என்று உணர்ச்சியின் தன்மையை அதிகமாக கூட்டி இருவரின் பிரிவின் தன்மை வருகின்றது தவிர நமக்கு இணைத்து செயல்படும் சக்திகள் இழக்கப்படுகிறது. ஆகவே நான் இது கண்ட புராணத்திலே அன்று சொன்னது பேரண்டமும் பெரு உலகமும் அன்னைகந்தைதான். அதை நீ வேறு உலகம் சுத்த வேண்டியதை அன்னை தந்தையுடைய சுழற்சி அவருடைய என்ன வளைவுக்கு நீ சுழந்து வந்தால் அதனின் நிலையில் நீ கனியாகவாய் என்ற நிலையைத்தான் இந்த கனியை பெறும் தகுதியை அந்த நாரதன் அந்த கண்ட புராணத்திலே கையில் கொடுத்து நீ வேறெந்த உலகம் அந்த யார் கொடுத்தது நாரதன். அந்த நாரதன் யார் ஏனென்றால் மனிதனாகி தன் உடலில் தன் உயிராத்மா ஒளியாமாக்கி சப்தரிஷி மண்டலமாகி அதிலிருந்து வெளிவரும் மூச்சலைகள் நான் பேசும் இந்த உணர்வின் அலைகள் தான் அந்த வளர்ந்து கொண்ட அணுதான் நாரதன். அந்த நாரதன் தொழில் தான் கனி கொண்டு நினைய அந்த கனியான அறுவித்து தான் அந்த நாரதன் தான் இந்த கனி என்ற நிலையை சுட்டி காட்டுவதற்கு அவர்கள் சென்ற வழியில் செல்ல வேண்டும் என்றால் இந்த அன்னை தந்தையின் சொல்லின் சுழற்சிக்குள் நின்று ஒருங்கிணைந்து அவர்கள் உயர வேண்டும் என்று உணவை கொண்டு நாம் இருந்து அதை சுழன்று வந்தால் இந்த உணர்வின் கனியின் தன்மை நீ பெறுகின்றாய். அதை எப்படி அதை கனி நிலைகளே இப்ப நான் சொன்ன நிலைவு கொண்டு நீ இன்னை ஏவும் முறை என்று அந்த சங்க புராணத்திலே காட்டப்பட்ட. ஆகவே இது நாம் பருகும் நிலையை நாம் மெய்வழியும் உணர்வை நாம் சரியான நிலைகள் பெறுவதற்கு அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி இந்த வாரத்தில் ஒரு நாள் நாம் அன்னையுடைய உயிராத்மா அதாவது மூதாதைகளான குல தெய்வங்களை நாம் முன் செலுத்த வேண்டும்.